أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي வார்த்தைகளின் வர்ணனைக்குள் சிறைபிடித்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று அருள் புரிவிட்டுமாக. எங்கள் இறைவா எங்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்திற்காக அகலமாக்கி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களிடையே முதல் சமுதாயம் என்னும் தலைப்பில் நான் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வந்த நபிமார்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த அற்புதம் எது என்று கேட்டால் திருக்குறான் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த திருக்குறான் என்னும் அற்புதத்தை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டுகால வரலாற்றிலே இந்த உலகம் எங்குமே பார்த்திராத ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், அல்லாவினாலே ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அவனை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாவால் சிறப்பித்து கூறக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியெழுப்பியிருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் நம்மிடையே சில நேரத்தில் என்ன ஏற்பட்டு விடுகிறது என்று கேட்டால், சஹாபாக்களை விட நாம் சிறந்த சமுதாயம் என்று கூட நாம் நினைத்து விடுகிறோம். ஒரு சில ஹதீஸ்கள் நமக்கு தெரிந்துவிட்டால் போதும், ஒரு சில குரானுடைய நேரடி மொழிபெயர்ப்புகள் புரிந்துவிட்டால் போதும், நாம் சில சமயங்களில் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால் நமக்கு அறிவு அதிகமாகிவிட்டது என்று எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை ஏராளமாக இருக்கின்றன. சகோதர சுல்தான் சொல்லியது போல, அத்தனையும் சொல்ல இங்கு நேரமில்லை என்றாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில மணித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துக்குரியவர் என்று நன்மாரையும் கூறப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே நீங்கள் ஷஹீதாக போகிறீர்கள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். இஸ்லாத்துடைய இரண்டாவது மிகப்பெரிய கலீஃபாவாக இருந்தவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வரலாற்று ஆசிரியர் எழுதி காட்டுகிறார்கள், உமர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாம் ஆக்கிரமித்துமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சியே ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி விரிவடைந்து கொண்டே சென்றது. அப்படிப்பட்ட எல்லா விதமான சிறப்புக்கும் சொந்தக்காரரான சையீதனா உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள், இன்னும் சொல்ல கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், உமர் ஒரு தெருவில் வருகிறான் என்றால் சைத்தான் இன்னொரு தெருவில் ஓடிவிடுகிறான் என்று சொன்னார்கள். நாம் இதை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? உமர் ஒரு தெருவில் வந்தா சைத்தா இன்னொரு தெருவில் ஓடிப்போகிறான் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? சைத்தானுக்கு நம்மை விட ஒரு மிகப்பெரிய நண்பன் இல்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, நம்முடைய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்? இந்த சஹாபாக்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்று நாம் சில போது சொல்லவும் செய்கிறோம், சில போது என்ன பண்றோம் எண்ணிக்கொள்ளவும் செய்கிறோம். ஆனால் இந்த உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கிறார்கள். மரணப்படுக்கையில இருக்கும் போது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவர்களை கத்தியால் குத்தி கொலை செய்து விட்ட பிறகு அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, என்னை கொலை செய்தது யார் என்று கேட்டார்கள். என்னை கொலை செய்தது யார் என்று கேட்ட போது பாரசீக அடிமை அபுல்லா என்று சொல்லப்பட்ட போது இறைவனை புகழ்ந்தார்கள். எதற்காக தெரியுமா? என்னை ஒரு முஸ்லீம் கொல்லவில்லை, என்னை ஒரு முஸ்லீம் கொன்று அதன் காரணத்தினால் நரகத்துக்கு செல்லவில்லை என்பதை நினைத்து முதலில் அழுத வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள். தன்னை கொலை செஞ்சிருக்கிறானா அவனை பிடிக்கணுமேங்கிற சிந்தனை இல்ல, மாறாக தன்னை கொலை செய்து ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போய்விடக் கூடாதே என்று அஞ்சினார்கள். அந்த சக்கராத்துடைய ஹாலில் கூட, அந்த இறுதி நேரத்திலே கூட அவரை பார்ப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் அந்த அவருடைய ஆடை வந்து கணுக்காலுக்கு கீழே இருக்கிறது. அந்த சமயத்திலே கூட உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், உமது ஆடையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தான் இறக்க போகும் நேரத்திலே கூட இஸ்லாத்துடைய சிறிய பெரிய அமல்கள் அனைத்தையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார்கள். அந்த உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கத்தி குத்துப்பட்டு அந்த இறக்கக்கூடிய தருவாயிலே இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்து சொல்கிறார்கள், அமீருல் மூமினீனே, நீங்கள் சொர்க்கத்துடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கத்துடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மக்கள் இந்த மார்க்கத்தை நம்ப மறுத்த போது நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள், மக்கள் கைவிட்ட போது தாங்கள் ஜிஹாதில் ஈடுபட்டீர்கள், உங்கள் மேல் திருப்தியுட்ட நிலையிலேயே நபிகளார் மரணித்தார்கள், உங்களை கலீஃபாவாக நியமித்ததில் யாருக்கும் எதிர்ப்பில்லை, நீங்கள் ஷஹீதாக மரணித்துள்ளீர்கள் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்றாங்க, சிலாகித்தவாறு சொல்லுகிறார்கள். அப்போது உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ இப்னு அப்பாஸே, சற்று முன் என்னிடம் கூறியவைகளை நாளை மறுமை நாளில் இறைவன் முன்னால் எனக்காக நீங்கள் சாட்சி கூறுவீர்களான்னு கேட்கிறாங்க. இத்தனையும் கேட்டுவிட்டு அவருடைய உள்ளம் என்ன பண்ணல, புறவாகிதம் அடையவில்லை. இப்ப எப்படி சொல்றீங்களே, நாளைக்கு மறுமை நாள் என்ன அல்லாஹ்வின் முன்னால் இதே சாட்சியத்தை கூறுவீர்களா என்று கேட்டபோது அலி பின் அபு தாலிப் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அமீருல் மூமினீன் அவர்களே, அல்லாஹ்வின் முன்னாலும் நாங்கள் இதே சாட்சியை கூறுவோம் என்று சொன்ன ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இத்துணை விஷயங்களையும் கேட்ட பிறகு உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் மேல் ஆணையாக இந்த உலகத்தில் உள்ள தங்கத்தையும் வெள்ளையும் செலவிட்டாவது மரணத்திற்கு பின்னால் உள்ள ஆபத்தை நான் தவிர்க்க நாடுகிறேன். அதாவது அவங்களை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்துட்டாங்க, அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் உறுதியாகிவிட்டது, இத்தனை சஹாபாக்கள் அவர்களை புகழ்கிறார்கள். இருந்தாலும் என்ன பண்ணல, அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளம் வந்து பயந்து கொண்டிருந்தது. அதனால்தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் செலவிட்டாவது என்ன அந்த வறுமை நாளுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு பெற நாடுகிறேன் என்று சொன்னார்கள். அதனால்தான் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி ஒரே ஒரு மனிதனை நரகத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருக்கக்கூடாது என்று பயப்படுகிறேன். அல்லாஹ் எல்லா மனிதனும் சொர்க்கத்துக்கு அனுப்பி ஒரே ஒரு மனிதனை நரகத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருக்கக்கூடாது என்று பயப்படுகிறேன். அதே சமயத்தில் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் நரகத்துக்கு அனுப்பி ஒரே ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படி அல்லாஹ்வின் மீது அன்பும் வைத்திருந்தார்கள், ஆசையும் வைத்திருந்தார்கள். அதே சமயத்தில் என்ன, அல்லாஹ்வின் மீது பயமும் வைத்திருந்தார்கள். ஆசைக்கும் அச்சத்திற்கும் இடையே உள்ளதுதான் தக்குவா என்ற சொல்லுக்கு ஏற்றவாறு ஒரு அழகான முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள். அதே போல இந்த உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய உடல் பெருமானாரோடு அபூபக்கரோடு என்ன பண்ணப்படுகிறது, அடக்கம் செய்யப்படுகிறது. அப்போது ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா இடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அப்ப ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த இடத்தில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று எண்ணி இருந்தேன், ஆனால் உமர் கேட்டு விட்டதால் உமருக்கு அந்த இடத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் இறப்பதற்கு முன்னால் நான் அந்த இடத்துக்கு செல்லும் போது அங்க யார் இருந்தாங்க, அவங்களுடைய கணவர், அவங்களுடைய தந்தை, இருவருடைய உடல்களும் இருந்தது. அங்க நான் சாதாரணமா போயிட்டு வருவேன், ஆனால் உமரை அடக்கம் செய்த பிறகு நான் வெட்கத்தினால் புர்காவை அணிந்து கொண்டு செல்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன உமர் வந்து அந்த அளவுக்கு என்ன ரோஷமுள்ள ஒரு மனிதராக இருந்ததை நான் பார்க்கிறோம். அதனால்தான் அப்துல்லா இப்னு மசூத் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்திலே உமரின் அறிவை ஒரு தட்டிலும் உலகத்தில் உள்ள எல்லாருடைய அறிவை ஒரு தட்டிலும் வைத்தாலும் உமருடைய அறிவுதான் கனத்தால் மிகைத்திருக்கும். உமர் முஸ்லீமானது இஸ்லாத்திற்கு வெற்றி, உமரின் ஹிஜ்ரத் இஸ்லாத்திற்கு ஆதரவு, உமரின் ஆட்சி ஒரு கருணைமிக்க ஆட்சி என்பதாக இப்னு மசூத் மாத்திரமல்ல எத்தனையோ சஹாபாக்கள், சையீதுனா உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை புகழாத சஹாபாக்களே இல்லை. அதே போல சையீதுனா உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ தடவை சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். இத்தனையும் இருந்தாலும் கூட சையீதுனா அதே சையீதுனா உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கும் போது என்ன செய்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்களுடைய பட்டியலை ஒரு சஹாபியிடத்திலே கொடுத்திருந்தார்கள். இன்னைக்கு நாம் இருந்தா அப்படி ஒரு லிஸ்ட் இருந்தா என்ன பண்ணுவோம்? பிரச்சனையே இல்லை, லிஸ்டே ரெடியா இருக்கு, உடனே என்ன பண்றோம், அதை பேப்பர் போட்டு பிரிண்ட் போட்டு சிடி போட்டு என்ன எத்தனை இணையதளங்களை ஏற்ற முடியுமோ ஏற்றி இவர்கள் எல்லாம் முத்தராயிட்டாங்கன்னு உடனே பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சாபியை கூப்பிட்டு கேட்டார்கள், அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா? அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதான்னு கேட்டாங்க. அவ்வளவு இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை ஈந்திய மனிதர், பெருமானாரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த உத்தம தோழர் என்ன கேட்கிறாங்க, அந்த நயவஞ்சகருடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று கேட்டார்கள் என்றால் நாம் எல்லாம் நம்மை குறித்து எந்த அளவு கவலைப்பட வேண்டியது இருக்கிறது? நமக்கு நம்மை குறித்து கவலைப்படுவதற்கு நேரம் இல்லாத போது நம்மால் எப்படி அடுத்த மனிதர்களை என்ன அவர்களை வந்து முனாஃபிக்கு அவங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகளை என்றும் பட்டம் கட்டுவதற்கு நமக்கு நேரமே இருக்காது என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க துவா கேட்டிருக்கிறாங்க. என்ன துவா? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத் தாக்கி வைப்பாயாக. நாம் இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்கிறோம் அது மாத்திரம் முக்கியம் அல்ல, நாம் எப்படி இறக்க போகிறோம் என்பது முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், மிகப்பெரிய தாயிக்களாக இருப்பார்கள், மிகப்பெரிய அழைப்பாளர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய இறுதி நேரம் அதற்கு நேர்மாற்றமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலரை பார்க்கிறோம், பள்ளிவாசலை எல்லாம் இடித்திருப்பார்கள், மிகப்பெரிய பாதக செயல்களை எல்லாம் செய்திருப்பார்கள், ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பான், மரணத்துக்கு முன்னால் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு உண்மையான தௌபா செய்து திரும்பிய ஒரு மனிதராக மாறிப்போவதை பார்த்திருக்கிறோம். அதனால்தான் பெருமானாரே பயந்திருக்கிறார்கள், பெருமானாரே துவா கேட்டிருக்கிறார்கள், கடைசி வரைக்கும் என்ன பண்ண, என்னை இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத். எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய உயிரை இப்படி எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா யார் என்று கேட்டால் இவர்கள் ஒரு பொற்கொள்ளர். அந்த ஆரம்ப கால மக்காவிலே மக்களிடத்தில் என்ன இருந்துச்சு, தங்கம் இருந்தது. ஆனால் அந்த தங்கத்தை வந்து நகைகளாக ஆபரணங்களாக செய்து கொள்ளக்கூடிய கலை தெரியாது. இன்னைக்கு அந்த கலை யாருமே தெரியலன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, நகைக்கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அன்னைக்கு சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே அந்த, அதாவது அவங்க மட்டும்தான் ஒரு சில நபராக இருந்தார்கள், அந்த கலை தெரிந்த நபராக இருந்தார்கள். அதனால மக்கள் மிக குறுகிய காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார்கள். ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன ஆர்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட குவிந்து கொண்டே இருக்கும், மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிடுகிறார்கள். அந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது அவர்களோடு தானும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அது முடியவில்லை. திரும்பி பெருமானார் போய்விட்ட பிறகு என்ன பண்றாங்க, நபிகளோடு எப்படியாவது போய் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய விஷயம் அந்த எதிரிகளுக்கு தெரிந்து விடுகிறது. எதிரிகள் என்ன பண்ணிடுறாங்க, சுற்றி வளைத்து விடுகிறார்கள். யார? சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுற்றி வளைத்து விட்டு சொன்னார்கள், நீங்க மக்காவுக்கு வரக்குள்ள வெறுங்கையோடு வந்தீர்கள், இப்போது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்ல ஆசைப்படுகிறீர்களா, விடமாட்டோம். நீங்க மக்காவுக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் சம்பாதித்த அத்துணை செல்வத்தையும் என்ன பண்ணணும், எங்களிடத்திலே கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். நம்மள மாதிரி நம்மள்கிட்ட வந்து அல்லாஹ் எத்தனை கேட்கிறான், 2.5% 2.5% ஜகாத் கேட்கிறான். அதுவும் எப்ப, நம்முடைய செல்வம் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய செலவு எல்லாம் போக உங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை மீதி இருக்குமானால் அந்த தொகையில என்ன பண்ணுங்க, 2.5% நீங்க தியாகம் செய்யுங்க. நம்ம மீதி 97.5% பத்தி பேசுறதே கிடையாது. என்ன ஆனா இந்த 2.5% நீங்க என்ன ஆகி போச்சு, கொடுப்பதற்கு பதிலாக இது சரியா தவறா, இதை இப்படி தள்ளுபடி பண்ணலாமா, இது அதுல தள்ளுபடி பண்ணலாமா என்று அந்த 2.5 என்ன பண்ண முடியல, நம்மளால் கொடுக்க முடியவில்லை. அதற்கே நம்ம எவ்வளவோ என்ன பண்றோம், பகீர முயற்சிகள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் இங்கே இஸ்லாத்துடைய எதிரிகள் அவருக்கு என்ன பண்றாங்க, 100% ஜகாத் கொடுக்கணும் கேடு வைக்கிறாங்க. நீங்க 100% ஜகாத் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும், மதீனாவுக்கு செல்ல முடியும், உங்கள் பெருமானாரோடு வாழ முடியும். இதுக்கு அவங்க உடன்பட வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு குர்ஆன் இருக்கு, என்ன அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மேல் சோதிக்க மாட்டான். இது ஒன்னு வச்சுட்டே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்முடைய தவறுகளுக்கு நியாயம் குறிப்பித்து விடுவோம். அவர்களுக்கும் அந்த வசனம் தெரியும், ஆனால் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒட்டுமொத்த செல்வத்தையும் அந்த குறைசிகளிடத்தில் கொடுத்து விட்டு சென்றார்கள். குறைசிகளிடத்தில் கொடுத்து விட்டு சென்ற போது அவர்களை மதீனாவிலே பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தழுவி சொன்னார்கள், ஓ அபு யஹ்யாவே, உம்முடைய வியாபாரம் வெற்றி அளித்து விட்டது. அவர்களுக்காக திருமறையிலே சூரத்துல் பக்கரா 207 வசனம், ஒரு வசனத்தையே அல்லாஹு தஆலா இறக்குகிறார். தன்னிடம் உள்ளவற்றையே தியாகம் செய்யக்கூடிய மக்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப சிந்தித்து பாருங்க, நம்மளால 2.5 நம்மால் கொடுக்க முடியவில்லை, 100% கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். பெருமானாரோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே என்ன பண்றாங்க, அழகான வியாபாரத்தை செய்துவிட்டு சென்ற வரலாற்றை நாம் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்திலிருந்து படிப்பினையாக பெற்றுக் கொள்கிறோம். அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபாக்கள் வரலாற்றிலே மறக்கப்பட முடியாத ஒரு பெயர் எது என்று கேட்டால் முஸ்அப் பின் உமைர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மிகப்பெரிய செல்வச்சிமானாக வாழ்ந்தவர்கள். முஸ்அப்பை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்அப் ஒரு தடவை ஒரு ஆடையை அணிந்தால் அடுத்த தடவை அந்த ஆடை அணிய மாட்டார். அதாவது இந்த காலத்துடைய மிகப்பெரிய மில்லியனர்ஸ் பேசுறோமே, இந்த காலத்துடைய மிகப்பெரிய பில்லியனர்ஸ், அதே போல அந்த காலத்துடைய அந்த அரேபியாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய சீமானாக வாழ்ந்தவர்கள் முஸ்அப் பின் உமர். முஸ்அப் பின் உமர் ஒரு தெருவில் வந்தால் அடுத்த தெருவில் அவருடைய அந்த அத்தர் வாடை சொல்லும், முஸ்அப் வருகிறார் என்று. அந்த அளவுக்கு செல்வச்சீமானாக வாழ்ந்த முஸ்அப் பின் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மதீனாவிலே பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த மக்களை பண்படுத்துவதற்கு அனுப்பிய நபர் யார் என்று கேட்டால் முஸ்அப் பின் உமர். முஸ்அப் பின் உமரைத்தான் அனுப்பினார்கள். அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஒரு போரிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒரு போரிலே ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய உடல் மூடப்படுகிறது. அவருடைய உடலை மூடுவதற்கு சரியான கபன் துணி இல்லை. அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. எப்படிப்பட்ட செல்வச்சீமான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக என்ன கபன் துணி கூட சரியாக கிடைக்காமல் மரணித்ததை பார்க்கிறோம். அந்த முஸ்அப் பின் உமரை பார்த்து பெருமானார் கண்கலங்கி சொன்னார்கள், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள், அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் அதை எதிர்பார்த்த ஒன்றும் இருக்கிறார்கள் என்ற வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டியதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் அல்லாஹ் சூரத்துல் சபலே சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு ஒரு அழகான வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா, அது என்னவென்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரையும் ஈமான் கொண்டு அவனுடைய பாதையிலே உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் நீங்கள் தியாகம் செய்வதுதான், அதுதான் உங்களுக்கு அழகான வியாபாரம் என்று அல்லாஹ் சொன்னானே, அது நம்முடைய வார்த்தையிலே வார்த்தையாக இருக்கிறது, வாக்காக இருக்கிறது. ஆனால் இந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த குர்ஆனுடைய கட்டளைகளை முழுமையாக செயல்படுத்தி காட்டினார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னும் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் ஒரு சமயத்தில் 10 வசனங்களுக்கு மேல் ஓத மாட்டோம். நாம அதுல செய்யவே இருக்கிறோம், 10 வசனங்களுக்கு மேல் நம்மளும் ஓதுறது இல்ல. ஆனா அடுத்து சொன்னாங்க அதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். அதுக்காக தான் என்ன பண்றாங்க, 10 வசனத்தை ஓடுறது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இல்ல, பாஸ் பண்றதுக்கு. பாஸ்க்கும் ஸ்டாப்க்கும் வித்தியாசம் இருக்கு. எதுக்கு பாஸ் பண்றாங்க, தங்களுடைய லைஃப்ல அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, தாம் அதை கடைபிடிக்கிறோமா என்பதை உரசி பார்ப்பதற்காக நிறுத்தினார்கள். நம்ம ரமணான்ல மட்டும் ஆரம்பிக்கிறோம், ரமணான்ல என்ன பண்றோம், முடித்து விடுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே என்ன பண்ணுச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவ்வளவு மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த குடும்பம் அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய தந்தை கொடுமைப்படுத்தப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே என்ன பண்ணுச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவ்வளவு மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த குடும்பம் அம்மார் அலி அல்லாஹ்வுத்தால அவர்கள், அவருடைய தந்தை யாசிர் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக ஒட்டகத்திலே அவருடைய உடல் பிணைக்கப்படுகிறது. இரண்டு ஒட்டகங்களிலே ஒட்டகங்கள் வேகமாக ஓட்டப்பட்டு அவர்களுடைய உடல் இரு கூறாக கிழிக்கப்படுவதை பார்க்கிறோம். அவர்களுடைய மனைவி சுமையா இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை ஈந்திய முதல் முஸ்லிம் பெண்மணி, இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அந்த குரேஷி குஃபார்கள் என்ன பண்றாங்க, அந்த வீர தாயுடைய மர்மஸ்தானத்திலே ஈட்டியை அம்பையை என்ன பண்றாங்க, கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய மகன் அம்மார் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பார்த்து பெருமானார் கண்கலங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மாரே நாங்கள் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுகிறோம், சொர்க்கம் உன்னைக்கான ஆசைப்படுகிறது. நம்ம சொர்க்கத்தை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறோம், ஆனால் சொர்க்கம் அம்மாரை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறது என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொன்னார்கள், அம்மாருடைய ஈமானை பற்றி அம்மாருடைய எலும்புக்குள்ளும் ஈமான் ஊடுருவி இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அம்மாருடைய எலும்புக்குள்ளும் ஈமான் ஊடுருவி இருக்கிறது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறோமே தவிர, இஸ்லாத்தை உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்திலே ஒரு மனிதர் ஒரு தாயியா மாறாருனா அது வரைக்கும் நம்ம சும்மா இருப்போம். ஆனா நம்முடைய குடும்பத்திலே மாறாருனா முதல்ல எதிர்ப்பு தெரிவிப்பது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாகத்தான் இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு. என்ன பண்றோம், முட்டுக்கட்டை போடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு டிஜிஎஸ் தினகரனை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அவர்களுக்கு மறுமை நம்பிக்கை எல்லாம் இல்லை, மறுமையில் முழுமையான நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே கிறிஸ்துவத்துக்காக ஓடிய புரிவதை பார்க்கிறோம். இன்னும் நம்ம எத்தனை பேர் அப்படி தயாராக இருக்கிறோம். அப்படி யாராவது ஒரு தாய்க்கள் உழைச்சத்தோடு பணியாற்ற வந்தாலும் கூட ஒரு சில சின்ன விஷயங்களை செய்துவிட்டால் அவர்களை ஒட்டுமொத்தமாக கேரக்டரைசேஷன் பண்ணி அவர்களுடைய சிறு தவறுகளை பூதகரமாக்கி அவங்க இனிமேல் தாவா பண்ணும் நினைச்சாலும் பண்ண முடியாதபடி செய்து கொள்ளக்கூடிய நிலைமைதான் இன்றைய சமூகத்திலே நாம் நிலவுவதை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள், எத்தனையோ தனி மனிதர்கள் இஸ்லாத்திற்காகத்தான் அனைத்து உதவிகளையும் செய்கிறோம். மாற்று கருத்தில்லை, ஆரம்பம் அப்படியாகத்தான் இருக்கிறது, இஹ்லாசோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கூட்டம் வந்த பிறகு, நமக்கு பின்னால் அணிதிரணுவதற்கு ஒரு படை வந்துவிட்டால் நம்முடைய இஹ்லாசுகள் மறைந்து விடுவதை பார்க்கிறோம். நான் தான் செய்த செயலுக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் செய்த செயலுக்கு இந்த உலகத்திலே நமக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நான் தான் இந்த விஷயத்துல தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னு, நான் தான் இந்த விஷயத்துல நம்பர் ஒன்னு, எனக்கு தான் இந்த ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, எனக்கு தான் சர்டிபிகேட் கிடைக்கிறது என்று இந்த உலகத்தில் அங்கீகாரங்களுக்காக பெறக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் சையீதுனா பிலாலை பாருங்கள், சையீதுனா பிலால் அலிஅல்லாஹ்வுத்தஆலா அவர்களுடைய அந்த கஷ்டங்களை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை, அது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் சையீதுனா பிலால் அலிஅல்லாஹ்வுத்தஆலா அவர்கள் இஸ்லாம் ஒரு ஆட்சியாக மாறிய பிறகு மதீனாவிலே அவர்களுக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்கப்படுகிறது. அப்போது ஒரு மனிதர் பிலால் அலிஅல்லாஹ்வுத்தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார், பிலாலே ஒரு காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்க, அடியும் உதயம் வாங்கிக் கொண்டிருந்தீர்கள், இப்போது என்னவா இருக்கிறீங்க, ஆளுநராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு மண்டலத்தில் பொறுப்பு கொடுத்தா போதும், ஏதோ ஒரு கிளையில பொறுப்பு கொடுத்தாலே நமக்கு என்ன அமீர் மூமினின் பதவி வந்த மாதிரி நினைத்துக் கொள்கிறோம். இங்க ஒரு ஆளுநராக இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அதுக்கு பிலால் கொடுத்த பதில் என்ன தெரியுமா, நான் மக்கத்து மன்னரே கொளுத்தப்பட்ட போது அகது நகது என்று சொன்னேனே, அப்போது சுவனத்தின் வாடையை நுகர்ந்து கொண்டிருந்தேன், அந்த திருப்தி அந்த நிம்மதி என்று எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். இதுதான் சஹாபாக்கள், அவர்கள் மறுமைக்காகவே மரணித்தார்கள், மறுமைக்காகவே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய இலக்கு பதவிகளை எத்தனையோ சஹாபாக்கள் ஆதாரத்தோடு சொல்ல முடியும், தங்கள் கொடுக்கப்பட்ட பதவிகளை வேண்டாம் என்று சொன்னார்கள். குறிப்பாக உமருடைய ஆட்சி காலத்திலே உமருடைய காலத்தில் கட்டாயப்படுத்தி எப்படியாவது ஆளுநராக இருப்பா அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எப்படியாவது வெளியே போப்பான்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கு, தவிர நம்ம போய் கெஞ்சி ஒரு ஆளை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இல்ல, நம்மள்கிட்ட இஹ்லாஸ் இல்லாத மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதுக்கெல்லாம் என்ன பண்றோம், உடனே பிரிந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். சிறிய கருத்து வேறுபாடுகள் மனிதர்களாக இருக்கிறோம், சிறிய கருத்து வேறுபாடுகள் அதுக்கெல்லாம் உடனே பண்றோம், பிரிஞ்சு போயிடுறோம். பெருமானாருடைய காலத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லையா? சஹாபாக்களுடைய காலத்திலே இல்லையா? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொல்கிறார்கள், ஒரு தடவை மதீனாவிலிருந்து பனு குரைசா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு சஹாபாக செல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அந்த பனு குரைசா என்ற இடத்தை அடைந்த பிறகு உங்களுடைய அசரை தொழுது கொள்ளுங்கள். சஹாபாக்கள் செல்கிறார்கள், அவங்க செல்ல வேண்டிய இடம் வெகு தூரமாக இருக்கிறது. அப்போ சஹாபாக்கள் ஒரு குழுவினர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாம அசருக்குள்ள அங்க போயிடுவோம் நினைச்சதுனால அப்படி சொன்னாங்க, எனவே நாம் அசரை இங்கு தொழுது கொள்வோம். இன்னொரு கூட்டம் சொல்லிக்கிறது, இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அங்க போன பிறகுதான் தொழுவும்னு சொன்னாங்க, அங்கதான் போய் தொழுவணுங்கிறாங்க. கருத்து வேறுபாடு ஆரம்பித்து விடுகிறது. ஒரு கூட்டம் இங்கேயே தொழுகிறது, ஒரு கூட்டம் என்ன பனு குரைசாக அடைந்த பிறகு தொழுகிறது. இப்படி நம்ம காலத்தில் நடந்திருந்தா, நம்ம தலைவர்கிட்ட போயிருந்தா இன்ஸ்டன்ட் பத்து ரெடியா இருந்திருக்கோம். ஒரு ஆளு முஸ்லீம் ஆகியிருப்போம், ஒரு ஆளு காஃபியர் ஆகியிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இரு கூட்டத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் இருவருடைய செயலையும் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களுடைய இருவருடைய செயலையும் வீணாக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் சஹாபாக்களை பார்க்கிறோம். அதே போல சில சமயத்தில் என்ன, வரலாற்றையும் நம் வரலாறாக படிக்க வேண்டுமே தவிர, சஹாபாக்களை பற்றிய என்ன, அவர்கள் எத்தனை தவறு ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன். நாம செய்யக்கூடிய காரியத்துக்கு தான் என்ன பண்ணுவான், அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். இன்னும் சில பேர் சொல்றதை பார்க்கிறோம், நாமெல்லாம் சாதாரணமாகத்தான் பேசிக்கொண்டோம், ஆனால் சஹாபாக்கள் வெட்டி கொண்டார்கள், குத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அலி அலி அல்லாஹ் அவர்களுக்கும் ஆயிஷா அன்னை ஆயிஷாவுக்கும் சண்டை ஏற்பட்டது இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த சண்டை முடிந்த பிறகு, போர் முடிந்த பிறகு அலி அலி அல்லாஹ் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களை எவ்வளவு கண்ணியமாக அனுப்பி வைத்தார்கள் நாம பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அதை பார்க்க முடிகிறதா? அங்க போர்க்களத்துலங்க, போர்க்களத்துல எவ்வளவு கண்ணியமா அனுப்பி வச்சாங்க. நம்ம போர்க்கள இல்ல, விவாத களங்கள்ல பாக்குறோம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு விவாதம் நடக்கிறது, என்ன தமிழ்நாட்டில் நடக்கிறது, துபாயிலிருந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ள மின்னஞ்சல் வருகிறது, சோன் சோனவர் தப்பி ஓட்டம், சோன் சோனவர் அழுது ஓட்டம். இவர் அந்த இடத்திலே இல்ல, இடத்திலே இல்லாத ஒரு நபரு விரைவாக செய்தியை சேகரித்து அந்த அளவுக்கு எதிராளி கண்ணியக்குரியவாக நடத்தக்கூடிய நாம் சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். எப்படி, ஏன்னா எத்தனையோ சஹாபாக்கள் ரசூல் என்ன பண்ணிருக்காங்க, முன்னறிப்பு செய்திருக்கார்கள், அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று. இன்னும் உதுமான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது சொன்னார்கள், உதுமான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ஏராளமான என்ன தர்மங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதுமான் செய்த தர்மத்தால் அல்லாஹ் அவருடைய செய்த பாவத்தையும் மன்னித்து விட்டான், செய்யப்போகும் பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் செய்த பாவத்தை மன்னிப்பது கூட பெரிய விஷயம் அல்ல, செய்ய போகும் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொன்னார்கள். நம்மள யாருக்காவது இந்த நற்சான்றை நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள முடியுமா, அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டான், நான் இனிமேல் செய்ய போற பாவத்தை மன்னிச்சுட்டான் சொல்ல முடியாது. அதே போல அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் எத்தனையோ விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சஹாபாக்களிடத்தில் ஏதாவது ஒரு விஷயம் என்றால் ஆலோசனை கேட்பேன், உமர் ஒரு கருத்தை சொன்னால் அபூபக்கர் வேறு ஒரு கருத்தை சொல்வார், இரண்டு பேரும் ஒரே கருத்தை சொல்றாங்கன்னா வேற கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவு கருத்து வேறுபாடு கொண்ட நபர்கள். ஆனால் பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு யார் கலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்ற பிரச்சனை வந்த போது அபூபக்கர் இல்லாத முதலில் உமரைத்தான் கலீஃபாவுக்கு நிறுத்துகிறார்கள். பிறகு என்ன பண்றாங்க, உமர் அலி அல்லாஹ்வை மறுத்து அபூபக்கரை கலீஃபாவாக்கியதை பார்க்கிறோம். அதனால்தான் அபூபக்கர் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு நபர்கள் அபூபக்கர் இடத்துல வந்து பைத்துல் மாலுக்கு சொந்தமான இடத்தை தங்களுக்கு எழுதித்தார்கள் என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் அல்லாஹ்வும் அந்த இடம் வந்து விவசாய நிலமா வரிசை நிலமா என்றெல்லாம் பார்க்காம என்ன பண்ண, கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க, போட்டு கொடுத்துட்டு விட்னஸ் சாட்சிக்கு எழுதுக்கு நீங்க உமர்ட்டு போங்கிறாங்க. உமரிடம் வருகிறது சாட்சிக்கு எழுதுக்கு, உமரில் பார்த்துட்டு இது உங்களுக்கு யார் கொடுத்தது, இதை நான் சாட்சி எழுதி போட மாட்டேங்கிறாங்க. என்ன அபூபக்கரே போட்டுட்டாரு கலீஃபா, நீங்க நீங்க என்ன போடாம இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரடியாக அபூபக்கர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, வத்தி வைக்கிறாங்க. நீங்க கலீஃபாவா அவர் கலீஃபாவா, நீங்க கையெழுத்து போட்டி அவர் கையெழுத்து போட மாட்டாரு. உடனே அபூபக்கர் பதில் சொன்னார்கள், அவர் தான் இந்த பதவிக்கு பொருத்தமானவர், நான் அப்போதே சொன்ன கேட்கவில்லை. அவங்க சொன்னாங்க, அவர் தான் இந்த பதவிக்கு பொருத்தமானவர். இதான் சஹாபாக்கள், கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளின் நோக்கம் தூய்மையானதாக இருக்கும், இஹ்லாஸ் உடையதாக இருக்கும். இப்படிப்பட்ட கருத்துகிறவர்கள் நம்மிடத்திலும் வர வேண்டும். அப்படி வளர்ந்தால்தான் அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம். இல்ல எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒரே கருத்தை வைத்திருக்கிறோம் என்று கேட்டால் அது ஒரு செம்மறியாட்டு சமூகமாக மாறிவிடும். எனவே கருத்து வேறுபாடுகள் இருக்க வேண்டும், ஆனா என்ன இஹ்லாசுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் நம்மிடத்தில் சாதாரணமாக புழங்கக்கூடிய வார்த்தைகளை கூட என்ன நமக்கு சொன்னா நமக்கே கிண்டலாக தெரிகிறது. ஒரு விஷயத்தை செய்வியான்னு கேட்டா இன்ஷால்லான்னு சொன்னா நமக்கே கிண்டலா வருது. இன்ஷால்லா வேணாம், செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு சொல்லு, நடக்குதா இல்லையா? நம்மிடத்தில் சாதாரணமா இருக்கிறது. இன்ஷால்லா அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் இப்னு மசூத் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தினந்தோறும் கடைக்கு போவாங்க. கடையில போய் எந்த பொருளையும் வாங்கவும் மாட்டாங்க, எந்த பொருளையும் விற்கவும் மாட்டார்கள். சாபர்களுக்கு ஆச்சரியம், என்ன இப்னு மசூத் தினந்தோறும் கடைக்கு போறீங்க, கடையில வரீங்க, எதையும் வாங்கவும் மாட்டீங்க வைக்கவும் மாட்டீங்க, எதுக்கு போறீங்க? அவங்க சொன்னாங்க கடைக்கு போனால் நிறைய மனிதர்களை பார்க்கலாம், அவர்களுக்கு சலாம் சொல்லலாம். பாருங்க சலாம் சொல்வதனுடைய சிறப்பை எந்த அளவு உணர்ந்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சில நேரங்களில் சலாம் சொல்வதற்கு கூட நான் என்ன அவனுக்கு சொல்றது, அவன் என்ன விட அந்தஸ்தில் குறைந்தவன், அவன் வேறு இயக்கத்தை சார்ந்தவன், அவன் வேறு ஜமாத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் சலாம் சொல்வதற்கு தயங்கக்கூடிய நாம் இந்த விஷயத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அதே போல சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இஹ்லாசுடைய மனிதர்களாக இருந்தார்கள் என்று கேட்டால் பதவி கொடுத்தாலும் சரி பதவி கொடுக்கப்படாவிட்டாலும் சரி அவர்கள் ஒரே மாதிரியாகத்தான் பணியாற்றினார்கள். உதாரணத்துக்கு காலித் பின் வலீத் அல்லாஹ்வுடைய வால் என்று போற்றப்பட்டவர்கள், அவர்கள் உமர் இல்லா தலாவுடைய காலத்திலே, அது உமர் இல்லா தலாவுக்கு சொந்தக்காரரும் கூட, உமர் இல்லா தலா காலத்திலே மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய தளபதியாக இருக்கிறார்கள். காலித் பின் வலீத் எங்க போனாலும் வெற்றி பெற்று விடுகிறார்கள் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு பேச்சு மக்களிடத்திலே உருவாகி விடுகிறது. ஒரு தக்லீதுடைய ஆரம்பம் உருவாகி விடுகிறது. சில சஹாபாக்கள் காலித்தின் வழி தலைமையேற்றால்தான் போவோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இந்த நோய் முற்றி விடுகிறது. இதை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட உமர் அலி அல்லாஹ் என்ன பண்றாங்க, காலித்தின் வழியில் அவரே கமாண்டர் இன் சீஃப், அவரை உடனே பதவி நீக்கம் செய்து சாதாரண ஒரு வீரராக மாற்றுகிறார்கள். இதை கொஞ்சம் நம்ம இடத்துல சிந்திச்சு பாருங்க. ஒரு அமைப்புடைய தலைவராக இருக்கிறாரு, நமக்கு ஆட்சி அதிகாரம் இல்ல, ஆட்சி அதிகாரம் தான் என்ன கஷ்டம், இதுக்கே நம்மளால முடியல. ஆட்சி அதிகாரம் இல்லாத சாதாரண ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவராக இருக்கிறவர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பொதுக்குழுவை கூட்டி நீங்க இணையிலிருந்து தொண்டர் அப்படின்னு சொன்னா அந்த அமைப்பு ஒன்னா இருக்குங்கிறீங்க? கிடையவே கிடையாது. அந்த அமைப்பு இரண்டாக நாளாக ஆறாக மாறிவிடும். உடனே அமைப்பாக இரு கூறாக பிளந்து விடும், இரண்டு ஜமாத்துகள் உருவாகிவிடும், இரண்டு கொடிகள் உருவாகிவிடும். ஆனா இங்க காலேஜின் வழி அதே ஒரு சாதாரண போர் வீரனாகவும் அதே மாதிரி பணியாற்றினார்கள். சில மனிதர்கள் போய் சொல்றாங்க காலித்தின் வழிதிட்ட நான் போய் உமரிடத்தில் நீதி கேட்போம், நீங்கள் மிகச்சிறந்த வீரர், உமரிடத்தில் நீதி கேட்போம் என்று சொன்னபோது காலித்தின் வழி சொன்னார்கள் நான் என்ன உமருக்காக போராடுகிறேன், நான் அல்லாஹ்வுடைய படையிலே போராடுகிறேன், நான் உமருடைய படையில் போராடவில்லை அல்லாஹ்வுடைய படையில் போராடுகிறேன், நான் போர் வீரனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தளபதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்த உசாமாவின் ஜெயிதுடைய படையிலே ஒரு சாதாரண போர் வீரனாக காலித்தின் வலீத் வரலாற்றிலே போராடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த காலித்தின் வலீத் இறக்கக்கூடிய தருவாய் வருகிறது. இறக்கக்கூடிய தருவாயிலே அவங்க அழுகிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள் காலித்தின் வலீதே ஏன் அழுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு காலத்தில் எதிர்த்தீங்க, ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், என்ன இஸ்லாத்துக்காக எத்தனையோ போர்களை பங்கெடுத்திருக்கிறீங்க, நீங்கள் எதற்கு அழுகிறீர்கள் கேட்ட போது காலித்தின் வலீத் சொன்னார் நான் இஸ்லாத்திற்காக எத்தனையோ போர்கள் பங்கெடுத்திருக்கிறேன், உண்மைதான், என்னுடைய உடம்பில் எந்த பாகமும் விட்டுவிடவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பாகங்களும் விழுப்புண்கள் பெற்றிருக்கின்றன, ஆனால் அந்த விழுப்புண்களில் ஒன்று கூட என்னை உயிர் தியாகியாக சோனத்து தோட்டங்களில் பச்சை பறவையாக திறந்து விடவில்லையே, நான் ஒரு சஹீதாக இறக்காமல் என்ன ஒரு ஒட்டகம் இறப்பதை போல இறக்கிறேனே என்று அழுது கண் கலங்கினார்கள். ஷஹீதாக நான் மரணிக்க முடியவில்லையே என்று அழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதை பார்த்து சையீதுனா உமர் அலி அல்லாஹ் என்ன பண்ணுங்க, அதை பார்த்து அழுதார்கள். அந்த அளவுக்கு இந்த சாபர்கள் என்ன பண்ணுங்க, தாங்கள் ஷஹீதாக மரணிக்க வேண்டும், தாங்கள் அல்லாஹ்வுக்காக போராடி உயிர் துறக்க வேண்டும் என்பதில் என்ன பண்ணுங்க அளவற்ற ஆசை கொண்ட மக்களாக இருந்தார்கள். அதே போல அந்த சஹாபா மக்களிடத்தில் இன்னொரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தவறை செய்தால் தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா தவறு செய்வது அல்ல, தவறை நியாயப்படுத்துவது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. தவறை சுட்டிக்காட்டப்பட்டால் தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியுமோ என்ன பண்றோம் அத்தனை விஷயங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கிறோம் ஒரு சாதாரண பெண்மணி விபச்சாரத்தை செய்து விடுகிறார்கள். அவங்க விபச்சாரம் செய்தது அவர்களுக்கும் அந்த ஆடவனுக்கும் அல்லாவுக்கு மட்டுமே தெரியும், யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன பண்றாங்க, மறுமையில ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதர் இருக்கக்கூடிய அந்த மனுஷர் மைதானத்தில் தான் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரி தவறு செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அவங்க இந்த பக்கம் வந்து சொல்றாங்க, முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள், மீண்டும் வந்து சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, நீ வந்து குழந்தையோடு இருக்கிறாய், அதாவது பிள்ளைகாட்சியா இருக்கிற, நீ என்னவா போய் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு வா என்று அனுப்புகிறார்கள். உடனே அந்த பெண்மணி போயிடுறாங்க. போயிட்டு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பார்த்து கூட என்ன ஆசை வரல, உயிர் வாழணும்னு தான் எப்படியாவது தண்டனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் ஓடியாறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுங்க, அதாவது உணவு உண்ணக்கூடிய பருவம் வரும் வரைக்கும் நீ இருந்து விட்டு பிறகு வாங்குறாங்க. திரும்பி இரண்டு வருடங்கள் கழித்து அந்த பெண்மணி ஓடி வராங்க, பயந்து ஓடி வராங்க. எதுக்கு பயந்து ஓடி வராங்க, உயிர் போயிடுங்கிறதுனால அல்ல, இந்த தருவே ரசூலுல்ல எதையாவது காரணம் சொல்லி அனுப்பிச்சுட்டா நமக்கு இயற்கை மரணம் சம்பவித்து விட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியா போயிடணுங்கிறதுக்காக அந்த குழந்தையுடைய வாயில் சிறு ரொட்டி துண்டை வைத்து அதுக்கு சாப்பிடக்கூடிய வயது வந்து விட்டது என்பதை சூசகமாக உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்வந்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார்கள். இப்படி நம்ம நம்ம நினைத்து பார்ப்போமா, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாஹத்துல வைக்கும் போது செய்தனா உமர் அலி அல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு விபச்சாரிக்கு ஜனாஹத்துல வைக்கிறீங்களா என்று முகம் சொலித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணி கேட்ட துவாவை உங்கள் அனைவருக்கும் பங்கிட்டுக் கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும். இன்னொரு விவாதத்தில் 70 நபர்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும், அவருடைய தௌபாவை அல்லாஹ் தாலா அந்த ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய சம்பவத்தை நாம் ஹதீஸ்களே பார்க்கிறோம். அதே போல பக்கத்து வீட்டு தோட்டத்திலே ஒட்டகம் புல் மேய்ந்து விட்டால் அதற்காக தலைமுறை தலைமுறையாக சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள். ஒரு போர்க்களத்திலே ஹாரித் பின் ஹிஷாம், ஐயாஷ் பின் அபீர் ராபியா, இக்ரிமா பின் அபு ஜஹல் மூன்று சஹாபாக்களும் வெட்டுப்பட்டு கிடக்கிறார்கள். சஹாபி உயிர் போகிற சந்தில தண்ணீரை கிடைக்கிற அவரிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. பக்கத்தில் தண்ணீர் என்று சத்தம் வரும்போது அவர் அந்த சஹாபிக்கு சையை காட்டுகிறார், அவர் அடுத்த சஹாபி சையை காட்டுகிறார். கடைசி என்ன பண்றாங்க, மூன்று பேருமே ஷஹீதாகி இருக்கக்கூடிய காட்சியை நாம் என்ன பண்றோம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உயிர் போகக்கூடிய சமயத்தில் கூட என்ன பண்ணாங்க, சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அபுதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், தன் சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் அந்த வெறுத்து அதே நிலையிலே இறந்து விட்டால் நரகத்தில் நுழைவார். இன்னும் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸ்ல ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அரபு பகுதியில் தொழுபவர்கள் தன்னை வணங்குவார்கள் என்பதிலிருந்து சைத்தான் நிராசையாகிவிட்டான், எனினும் குழப்பத்தை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்துவதில் அவன் நம்பிக்கை வைத்து விட்டான். அந்த ஹதீஸுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நாம் என்ன பண்றோம், சகோதரத்துவம் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன அந்த அளவுக்கு சந்தி சிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நீங்க புறம் பேசுவது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமமானதுன்னு சொல்லி காட்டுறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், யாரிடமாவது குறை இருக்காதா, ஏதாவது குறை கிடைக்காதா, அந்த குறையை எப்படியாவது பகிரங்கப்படுத்த மாட்டோமா என்று இயங்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அதே போல அல்லாஹு தஆலா வந்து உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுகிறாங்க, பல தடவை உமரின் நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தன்னா உமருக்கு அந்த அளவுக்கு என்ன சிறப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுத்திருந்தார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அவர்களை பற்றி உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க, இவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தாயை போன்றவர்கள், இவர்கள் பிற பெண்களை போலல்லாமல் அவங்க வந்து வீட்டில் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்ன போது பெருமானாருடைய மனைவி செய்யணும் என்று நினைக்கிறேன் சொல்றாங்க, உமரே அல்லாஹ்வுடைய வஹி எங்கள் வீட்டுக்கு வருகிறது, நீங்கள் எங்கள் வீட்டு விவகாரத்தில் என்ன குறுக்கீடு செய்கிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் உமரை ஆதரித்தார்கள். அதே போல அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு வசனத்தையும் இறக்குகிறான் நபியுடைய மனைவிமார்களுக்கு. இப்படியாக எத்தனையோ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, அந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதிலும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இன்னைக்கு குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்து சொன்னா ஈஸியா உடனே சொல்லிடுவோம், இது வந்து முஸ்லீம் இது நமக்கு கிடையாது, இது வந்து யூதர்களுக்கு இருக்கப்பட்டுச்சு, இது கிறிஸ்துவர்களுக்கு இருக்கப்பட்டுச்சு, இது நமக்கு சரிபடாது என்று என்ன பண்றோம், எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் சூரத்துல் ஹுஜராத்திலே வசனம் இறங்குகிறது. என்ன வசனம் கேட்டீங்கன்னா, நபியுடைய குரலுக்கு மேல் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுத்தால வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் இறங்கி 4 நாட்களுக்கு ஒரு சஹாபி, அவங்க பேர் வந்து தாபித் பின் கைஸ். இந்த சஹாபி என்ன பண்றாங்க, எப்பொழுதும் பள்ளிக்கு துறவு வரக்கூடியவர்கள், துறவியை காணவில்லை. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா போயிடுது, என்னப்பா என்ன ஆச்சு அவருக்கு. அந்த சஹாபி என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் வேகமா பேசக்கூடியவங்க, சவுண்ட் வேகமா பேசக்கூடியவங்க. உடனே தன்னை நோக்கி தான் அந்த வசனம் இறக்கப்பட்டது என்று பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு அஞ்சு தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்ட சம்பவத்தை பார்க்கிறோம். அவங்களுக்காக அந்த வசனம் இறங்கல, அது ஒரு பொதுவான வசனம். ஆனா அதை கூட என்ன பண்ணாங்க, தன்னை நோக்கி இறக்கப்பட்டதோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். அதே போல இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இஹ்லாசுடைய மனிதர்களாக இருந்தார்கள் கேட்டீங்கன்னா, அவர்களுடைய துவாக்களை கூட, அவர் கேட்கக்கூடிய துவாக்களை கூட என்ன பண்ணா, அல்லாஹ்வுத்தாலா உடனே கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். ஏன்னா அல்லாஹ் ஒரு தூதர் அழகாக சொன்னார்கள், ஏன்னா அல்லாஹ் யாருடைய துவாவும் என்ன பண்ண மாட்டான், வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான். எப்பனா நீங்க நிராசை அடையாத வரைக்கும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, இல்ல நான் ரொம்ப நாளா அல்லாட்ட கேட்டுட்டே இருக்கேன், அல்லாஹ் எதையுமே நிறைவேற்றுவதில்லை என்று நிராசை அடையாத பட்சத்தில் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தடவை ஒரு போரிலே அப்துல்லா இப்னு ஜாஷ் ரலியல்லாஹுத்தாலா அவர்கள், அவங்க அப்பதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப கால முஸ்லீம்களில் ஒருவர், அவர்களும் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுத்தாலா அவர்கள் அவர்களும் ஒரு போரிலே பங்கு பெறுகிறார்கள். அப்ப இரண்டு பேரும் என்ன பண்றாங்க, துவா கேட்கிறார்கள். என்ன துவா, சாத் பின் அபி வக்காஸ் சொல்லி கேட்டாங்க, இறைவா நாளைக்கு நடக்கக்கூடிய போர்ல நான் ஷஹீதாக வேண்டும். இதற்கு பதிலாக அப்துல்லா இப்னு ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இறைவா நாளை நடைபெறக்கூடிய போரிலே உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காகவே நான் போராட வேண்டும். என் முன்னால் எதிரி தோன்றும் போது நான் ஆக்ரோஷமாக போராட வேண்டும். உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காகவே நான் ஷஹீதாக வேண்டும். உன்னுடைய ஓப்புக்காகவே நான் கொல்லப்பட வேண்டும். உன்னுடைய பாதையில் என் மூக்கும் காதும் அறுக்கப்பட வேண்டும். மறுமையில் நீ என்னை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும், எங்கே போனது உன்னுடைய காது மூக்கும் என்று. அப்போது நான் சொல்ல வேண்டும், இந்த என்னுடைய காதையும் மூக்கையும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அர்ப்பணித்தேன் என்று சொல்ல வேண்டும். அப்போது நீ பதில் கூற வேண்டும், நீ உண்மையே சொன்னாய், நீ சொர்க்கத்துக்கு செல்வாயா என்று நீ பதில் கூற வேண்டும் என்று துவா கேட்கிறார்கள். அதை கேட்டுவிட்டு சாத் பின் அபி வக்காஸ் சொன்னார்கள், அவளுடைய துவா மிக ஆழமான துவா என்று சொன்னார்கள். மறுநாள் போர் நடக்கிறது, போரிலே எப்படி துவா கேட்டார்களோ அதே மாதிரி அந்த போரிலே செயலாக்கப்படுகிறார்கள். அவருடைய ஒரு காதும் ஒரு மூக்கும் என்ன அறுக்கப்பட்டு ஒரு நூலில் தொங்கவிடப்பட்ட மரத்திலே தொங்கவிடப்படக்கூடிய காட்சியை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் செறிந்தவர்களாக, அந்த அப்துல்லா இப்னு ஜாஷையும் ஹம்சாவையும் என்ன பண்ணாங்க, ஒரே குழியில் அடக்கம் செய்த காட்சியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப அந்த சஹாபியுடைய உள்ளத்தினுடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு ஆழமானதாக இருந்தால், எந்த அளவுக்கு பரிசுத்தமானதாக இருந்தால், வெறும் ஷஹீதாகணும்னு ஆசைப்படுறவங்க எப்படி ஒரு காதும் ஒரு மூக்கும் அறுபட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அதே போல அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களுக்கு அதே போல ஒரு ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இதே போல ஒரு போரிலே ஹந்தக் போர் என்று நினைக்கிறேன், அந்த போர்ல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கட்டளையிடுகிறார்கள். என்ன அந்த போர்ல முஸ்லீம்கள் ரொம்ப பலவீனமான சூழல் இருக்கிறாங்க, உங்களால் எந்த அளவுக்கு பொருளாதாரங்களை திரட்டி வர முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டி வாங்கிறாங்க. அப்ப உமர் நினைக்கிறாங்க, இந்த தடவை எப்படியாவது அபூபக்கரை நாம் முந்திவிட வேண்டும் என்று எண்ணியவர்களாக தன்னுடைய சொத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பெருமானாரிடம் வந்து சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லா, நான் என் சொத்தில் என்ன பண்றேன், பாதியை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். ரசூலுல்லா கேட்டுவிட்டு திரும்ப அபூபக்கிட்ட போறாங்க, நீங்க என்னப்பா எடுத்துட்டு வந்தீங்க, என்ன வச்சுட்டு வந்தீங்க, நான் என்னுடைய சொத்து அனைத்தையும் எடுத்து வந்து விட்டேன், அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்தியும் தான் விட்டு வந்தேன். அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இனி நான் அபூபக்கரை மிஞ்சவே முடியாது. உதுமானை பற்றி நாம் சொல்லவே வேண்டியது, ரசூலுல்லாஹ் கண் திருமண ஒட்ட ஓட்டமா வந்து கொண்டிருக்கிறது, அந்த அளவுக்கு அங்க குவிந்து கிடக்கிறது. அங்கு ஒரு சஹாபி வந்து பார்க்கிறார், அவருக்கும் ஏதாவது தர்மம் செய்யணும் என்று ஆசை வருகிறது, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு யூதருடைய தோட்டத்துக்கு போகிறார், தோட்டத்துக்கு போய் என்ன பண்றாரு, அந்த யூதருடைய தோட்டத்திலே அந்த நீரை இறைச்சி ஊற்றக்கூடிய வேலையை செய்கிறார். இரண்டு நாட்கள் அப்படி செய்த பிறகு அவருக்கு ஒரு சாவு நிறைய, அதாவது சாவுன ஒரு கையளவுக்கு என்ன கிடைக்குது, பேரித்த மலங்கள் கிடைக்கிறது. அந்த பேரித்த மலங்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா பொற்குவியல்களும் போர் தளவாடங்களும் காசுகளுமா இருக்கிறது. இந்த சூழல யாருக்குமே என்ன வரும், இவ்வளவு இருக்கக்குள்ள இந்த ஒரு பேரித்தம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்று தயங்கியவர்களாக தயங்கி தயங்கி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அருகில் அழைத்து விபரத்தை கேட்டு பின்பு அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து அந்த ஒட்டுமொத்த குவியலின் மீது தூவிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான் என்றால் இதன் காரணத்தினால் தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த அத்தனை தர்மத்தையும் இந்த பேரித்தம்பளத்தை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு, தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு, தங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு எப்படியாவது இந்த மார்க்கத்துக்காக தங்களுடைய முயற்சியாலோ உழைப்பாலோ இல்ல தங்களுடைய அறிவாலோ தங்களுடைய எழுத்தாலோ தங்களுடைய உடலாலோ தங்களுடைய உயிராலோ தங்களுடைய பொருளாதாரத்தாலோ இஸ்லாத்திற்காக அனைத்து தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்பதிலே முன்னணியில் இருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டதாக வரலாற்றிலே கூறுகிறான். அப்ப நானும் அப்படிப்பட்ட சஹாபாக்களாக உருவாக வேண்டும் என்றால் முதல்ல நம்மள்ட்ட என்ன பண்ணணும், அந்த குரானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை நம்மிடமிருந்து மிளற வேண்டும். சஹாபாக்கள் உருவான விதத்துக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், முதல்ல அவங்கள்ட்ட போய் சட்டங்களை பேசவில்லை, முதலில் அவர்களை அக்கீதாவிலே வார்த்தெடுத்தார்கள். திருக்குறானுடைய ஆரம்பகால வசனங்களை எடுத்து பாருங்கள், எல்லாமே மறுமையை பற்றி மட்டும்தான் பேசும், சொர்க்கத்தை பற்றி மட்டும்தான் பேசும், நரகத்தை பற்றி மட்டும்தான் பேசும். அதனால தான் ஒரு கவிஞன் சொல்லி காட்டினான், ஓ முசப்பே, எப்படி உங்களால் சொர்க்கத்தை கண்களால் கண்டுகொள்ள முடிந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் வார்த்தையில் தானே சொன்னார்கள். அவங்க வார்த்தையில் சொன்னதை நேரடியாக பார்த்தா என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வோடு அந்த சஹாபாக்கள் பண்படுத்தப்பட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அகக்காம்கள் என்று அகலாக்குகள் என்று சொல்லக்கூடிய நற்பண்புகளை கொண்டு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பண்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் அவங்க அகுக்காம்கள் என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்களுக்கே வந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம அக்கீதாவில் பலவீனமாக இருக்கிறோம். அகலாக்கு சொல்லவே வேண்டியதில்லை, இங்க மைனஸ் கீழே எத்தனை போட முடியுமோ அவ்வளவு இருக்கு. நேரடியாக சட்டங்களுக்கு செல்லக்கூடிய காரணத்தினால் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் என்ன ஆயிடுது, சகோதரத்தை குலைக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. எனவே அப்படி இல்லாமல் அந்த சஹாபாக்களை போல நாம் மாற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சிராகித்து சொன்னார்களே அந்த சமுதாயத்தை போல மாற வேண்டும் என்றால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களா, அந்த ஒட்டுமொத்த உலகமே எதிர்த்தாலும் சரி, குர்ஆன் சுன்னா எந்த வழியில் சொல்லி இருக்கிறதோ அந்த வழியில் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிவிடும் போது, அதாவது ஒரு அறிஞர் அழகாக சொல்லி காட்டினார், இஸ்லாம் என்பது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்ல. நாம இப்ப இஸ்லாத்தை அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் என்ன பண்ணுவோம், பிடிச்சதை எடுத்துப்போம், பிடிக்காத வேற கடையில போய் வாங்கிப்போம். அந்த மாதிரி இஸ்லாத்தை கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். அப்படி இஸ்லாம் நம்மிடத்திலே மாறிவிடக்கூடாது, இஸ்லாம் நம்முடைய ஆக்சிஜனாக மாற வேண்டும். எனவே அந்த சஹாபாக்களை போல நாமும் உருவாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஒரு சில துளிகளை உங்கள் முன்னால் வாசித்து இந்த உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு இணையதளத்திலே பார்த்தது, அந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரி சமூகத்தை பற்றி அந்த மனிதர் சொல்லி காட்டுகிறார். எங்கே எமது நபியின் குரல் பிலால், பிலாலே உமது சுருதி பிறகு இந்த உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் படித்துக் கொண்டே சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் அது நம்முடைய நோக்கம் அல்ல. எந்த ஒரு விஷயத்தை நாம் கேட்டோமோ அந்த சஹாபாக்களை போல நாமும் மாறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று சொல்லியவனாக என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.